ஆகிய கர்த்தர் இந்த மாலை நேரத்திலும் நமக்கு நடுவில் இருக்கிறார். நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாக பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மோசே சொல்லுகிறான், தேவனை இவ்வளவு சமீபமாக பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? தேவ பிள்ளைகளே, கர்த்தர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் தம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களும் தம்முடைய பிள்ளைகளுமாய் இருக்கிறவரிடத்திலே மாத்திரமே அவர் சமீபமாயிருக்கிறார். அவருக்கு இந்த உலகத்தின் ஞானிகள் அவசியமில்லை. இந்த உலகத்திலே பெயர் புகழ் பெற்றவர்கள் அவசியமில்லை. இந்த உலகத்தின் ஐஸ்வர்யவான்கள் அவருக்கு அவசியமில்லை. அவர் தம்முடைய பிள்ளைகளையே நாடி தேடுகிறார். தம்முடைய பிள்ளைகளின் அருகிலேயே அவர் எப்போதும் இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகள் அவரை நோக்கி தம்முடைய இருதயங்களை திருப்பும் பொழுதெல்லாம் கர்த்தர் அவர்கள் அருகிலேயே தன்னை வந்து வெளிப்படுத்துகிறார். இந்த மாலை நேரத்திலும் அவர் நம்மில் ஒருவராக நமக்கு நடுவில் இருக்கிறார். நமக்கு நடுவில் ஒருவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சபைக்கு சொல்லுகிறதான செய்தி, ஏழு நட்சத்திரங்களை தமது வலது கரத்தில் ஏந்திக் கொண்டு ஏழு பொன் குத்து விளக்கடி நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லுகிறார். ஏழு நட்சத்திரங்களாகிய சபையின் தூதர்களை தம்முடைய கரங்களில் ஏந்திக் கொள்ளுகிறார். ஏழு பொன் குத்து விளக்கு என்று சொல்லப்படுகிற சபையின் நடுவில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? சபையின் நடுவில் இருக்கிறார். அவர்தானே தன்னுடைய விலாசத்தை கூறுகிறார், நான் ஏழு பொன் குத்து விளக்காம் சபையின் நடுவில் இருக்கிறேன். இந்த மாலை நேரத்திலும் கர்த்தர் சபையின் நடுவில் இருக்கிறார், நமக்கு நடுவில் இருக்கிறார். தம்முடைய சரீரமாகிய சபை எந்த இடத்திலெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே, எங்க நடுவில் நீங்க இருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்க நடுவில் நீங்க இருப்பதற்காக உமக்கு சோதனம். நீங்களும் நானும் இந்த இடத்தில் இருப்பது எவ்வளவு உண்மையோ அதை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் இருப்பது அதிக உண்மையா இருக்கிறது. நீங்களும் நானும் இந்த இடத்தில் இருப்பதை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் இருப்பது அதிக உண்மையா இருக்கிறது. அதிக உண்மை. அவர் நமக்கு நடுவில் இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு பேசும்படி இருக்கிறார், நம்மை உற்சாகப்படுத்தும்படி இருக்கிறார், நம்மை உணர்த்தும்படி இருக்கிறார், நமக்கு உபதேசம் கொடுக்கும்படி இருக்கிறார், நம்மை வழி நடத்தும்படி இருக்கிறார், நமக்கு ஆலோசனை கொடுக்கும்படி நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, சோத்திரம். இந்த மாலை நேரத்தில் நம்முடைய இருதயங்களை எல்லாம் திறந்த ஆண்டவரே, என் வாழ்க்கையோடு பேசுங்கப்பா, கேட்போமா? ஆண்டவரே, என் வாழ்க்கையோடு பேசுங்க. ஆண்டவரே, எனக்கு பேசுங்கப்பா. உம்முடைய சத்திய வார்த்தைகளின் மூலமாக என்னோடு பேசுங்க. ஆண்டவரே, உம்முடைய சத்தியமான வார்த்தைகளின் மூலமாக என்னோடு பேசுங்க. ஆண்டவரே, சோத்திரம். இந்த மாலை ஆராதனையிலும் கர்த்தனமோடு பேசும்படியாக ஒப்புக் கொடுத்து ரமேஷ் சமணம். இந்த மாலை நேரத்திலும் நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற வேதவசனம் அப்போஸ்தல நடபடிகள் முதல் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்கலாம்.
அவர் பாடுபட்ட பின்பு
40 நாளளவும்
அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை
உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இங்கே இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு அவர் என்ன செய்தார் என்பதை இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இயேசு கிறிஸ்து மரித்து எழுந்த பின்பு 40 நாள் அளவும் இந்த உலகத்தில் தான் அவர் இருந்தார். எழுந்தவுடனே நேர பரலோகம் போயிடல, 40 நாட்கள் இந்த உலகத்தில் இருந்தார். 40 நாட்கள் இருந்து செய்ய வேண்டிய சில காரியங்களை செய்துவிட்டு அதன் பிறகு அவர் பரமேறி போனார். அந்த 40 நாட்கள் என்ன செய்தார் என்றால், அப்போஸ்தலருக்கு அவர் தரிசனமானாராம், அவர்களுக்கு தன்னை காண்பித்தார். லிட்டலாக ஒரு மனிதனை போல தன்னை அவர்களுக்கு காண்பித்தார். ஏன் காண்பித்தார் என்றால், தன்னை உயிரோடு இருக்கிறவராக அவர்களுக்கு காண்பித்தார். நான் இன்னும் உயிரோடு தான்ப்பா இருக்கிறேன், நான் சாகல, செத்து முடிந்து போகவில்லை, நான் மரித்தாலும் இன்றைக்கும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு தான் இருக்கிறேன், மரணத்தை ஜெயித்து விட்டேன், இனி நான் தொடர்ந்து உயிரோடு தான் இருக்கப் போகிறேன், நான் மறித்து விட்டு நினைக்காதீங்க என்று சொல்லி அவர்களுக்கு ஆதாரமாக 40 நாள் அளவும் பலதரப்பட்ட சூழ்நிலைகளில் அவர்களுக்கு தரிசனமாகிட்டே இருந்தார். தரிசனமாகி ஒரே ஒரு காரியத்தை அவர்களுக்கு தெளிவுபடுத்தும்படி தரிசனமானார். என்ன காரியம்? தான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு காட்டுறதுக்காகவே 40 நாட்கள் அளவும் அவர்களுக்கு அவர் தரிசனமானார். அப்போ இயேசு கிறிஸ்து அந்த 40 நாள் அளவும் தரிசனம் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இதை 4 சுவிசேஷங்களிலும் அவர் கொடுத்த தரிசனங்கள் இங்கொன்றும் அங்கொன்றுமாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சுவிசேஷங்களில் பார்க்கும் பொழுது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில், இது யோவான் சுவிசேஷம் மாத்திரம் மிகவும் தனித்தன்மை வாய்ந்தது. நான் எப்பவுமே சொல்லுவேன், அது ரொம்ப தனித்தன்மை வாய்ந்தது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா மூணுலையுமே ஓரளவுக்கு சில காரியங்கள் பேரலலா இருக்கும், ஆனால் யோவான் மட்டும் தனியாக நிற்கும். அந்த சுவிசேஷம் மட்டும் இந்த மத்தேயும் மார்க்கு லூக்கால நிறைய அற்புதங்கள் எழுதியிருக்கும், யோவான்ல அந்த அற்புதங்கள் எதுவுமே எழுதியிருக்காது. ஆனால் யோவான்ல எழுதப்பட்ட அற்புதங்கள் இந்த மத்தேயும் மார்க்கு லூக்கால இருக்கவே இருக்காது. அது டோட்டலா டிஃபரெண்டா இருக்கும். அதில் இருக்கிற சப்ஜெக்ட் வித்தியாசம், அதில் இருக்கிற செய்தி வித்தியாசம், அதில் எழுதப்பட்டதான காரியங்கள் விஷய வித்தியாசம், எல்லாமே வித்தியாசமா இருக்கும். அப்ப பார்க்கும் பொழுது மற்ற 3 சுவிசேஷங்களிலும் அவர் தரிசனமான காரியங்கள் இங்கொன்றும் அங்கொன்றுமா எழுதப்பட்டிருந்தாலும், இந்த யோவான் அப்போஸ்தலர் மாத்திரம் அந்த தரிசனங்களை வரிசை கிரமமா எழுதுறார். லைனா, இதுதான் முதல் தரிசனம், இது ரெண்டாவது, இது மூணாவதுன்னு சொல்லி தெளிவாக வரிசை கிரமமாக எழுதுறார். ஏன்னாக்க யோவான் அப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் அன்பான ஒரு சீஷன், அதனால் அவரோடு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் அவருக்கு இருந்துச்சு. அப்படி இருக்கிறதுனாலே அவர் தரிசனம் கொடுத்த ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் இந்த யோவான் இருந்தார். இயேசு கிறிஸ்து எப்பெல்லாம் தரிசனமானார், எல்லா சம்பவத்திலையும் எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த யோவான் அப்போஸ்தலன் இருந்தார். அதனாலதான் இதுதான் முதலாவது, இது ரெண்டாவது, இது மூணாவது என்று தெளிவாய் வரிசை கிரமமாக எழுதி வைத்திருக்கிறார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து தரிசனமான ஒரு 3 சம்பவங்கள் இந்த யோவான் சுவிசேஷத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, வரிசையாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 3 சம்பவங்களையும் இப்பொழுது நம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஏ அவர்களுக்கு 3 தடவை தரிசனமானார், 3 விஷயங்கள் தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அந்த 3 தடவை அவர்களுக்கு தரிசனமானார் என்பதை வரிசையாக நாம் அதை கவனிக்கப் போகிறோம். இப்ப முதலாவது அவர் கொடுத்த தரிசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20 அதிகாரம் 19 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம்
சாயங்கால
வேளையிலே
சீஷர்கள்
கூடியிருந்த இடத்தில்
யூதர்களுக்கு பயந்ததினால்
கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும்
விலாவையும்
அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு
சந்தோஷப்பட்டார்கள்.
இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி
உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக
பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி
அவர்கள் மேல் ஊதி
பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள்.
எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ
அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும்.
எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ
அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார்.
போது இது முதல் தரிசனம். இந்த முதலாவது தரிசனம் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த அன்றைக்கு சாயங்கால நேரத்தில் இது நடந்தது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நேரம், வாரத்தின் முதல் நாளாகிய அதிகாலை நேரத்தில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அப்படி உயிர்த்தெழுந்த பின்பு அன்றைக்கு சாயங்காலத்தில் பிரத்யேகமாக அவருடைய சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் தரிசனமாகிறார். அப்ப இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது அந்த தரிசனத்தின் பின்னணி சொல்லப்பட்டிருக்கிறது. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அப்போ அந்த சாயங்கால வேளையில் அந்த சிச்சுவேஷன் பார்த்தீர்கள் என்றால் ரொம்ப பரிதாபமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மரித்து 3 நாட்கள் ஆகிவிட்டது. இப்பொழுது அவர்களுக்கு மிகவும் உயிருக்கு ஆபத்தான காலகட்டத்தில் இருக்கிறார்கள். இயேசுவோடு கூட இருந்தவர்களையும் கொலை செய்யக்கூடிய விதத்தில் அந்த யூதர்கள் பிரயாசம் எடுத்துட்டு இருந்தாங்க. எப்படி ஆகிலும் இயேசுவை கொன்றாச்சு, அவரோடு கூட கூடி அவருடைய கூட்டத்தையும் அழித்து விட வேண்டும் அப்படின்னு அவர்கள் முழு இருதயத்தோடு கவனம் செலுத்திக் கொண்டிருந்தார்கள். அதனால் இந்த சீஷர்களை பார்க்கும் பொழுது இவர்கள் பயந்து, யூதர்களுக்கு பயந்து கொண்டு ஒரு அறையிலே போய் கதவை பூட்டி கொண்டு ஒளிந்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா எங்கேயாவது வெளியில போன எந்த நேரத்தில் என்ன வேணும் நடக்கும், அவரோட உயிருக்கு ஆபத்து. அப்படிப்பட்ட நிலைமையிலே பயத்தோடு கூட ஒரு அறையை பூட்டி கொண்டு ஒரு சாயங்கால வேளையில், அந்த ஞாயிற்றுக்கிழமை சாயங்கால வேளையில் ஒளிந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி ஒளிந்து பயந்து கதவை பூட்டி கொண்டு இருக்கும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்து திடீரென்று பூட்டப்பட்ட அறைக்குள்ளே திடீரென்று வந்து நின்றார். நின்று சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். அப்ப இந்த முதல் தரிசனம் ஏன் அவர்களுக்கு கொடுத்தார் என்றால் பயத்தை போக்கும்படியாக கொடுத்தார். இந்த ஃபர்ஸ்ட் தரிசனம் பயத்தை போக்கும்படி கர்த்தர் தரிசனத்தை அவர்களுக்கு கொடுத்தார். இந்த இடத்தில் பார்ப்பீர்கள் என்றால் சீஷர்கள் உயிருக்கு பயந்து தங்களை ஒழித்துக் கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து ஏற்கனவே அவர்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறார், உங்கள் உயிரை பத்தி நீங்க பயப்பட வேண்டாம். படிச்சு பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10:28 படிச்சு பாருங்க. மத்தேயு 10:28-33 படிச்சு பாருங்க.
ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஒரு காசுக்கு இரண்டு அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா?
ஆகிலும்
உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல்
அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது.
உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது.
ஆதலால் பயப்படாதிருங்கள்.
அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும்
நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். போதும், நல்ல கவனிங்க. நேரத்தில் இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்றார், ஆத்மாவை அழிக்க வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்ல வல்லவர்களாய் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் பயப்படாதிருங்கள். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே தள்ள வல்லவராயிருக்கிற தேவனுக்கே நீங்கள் பயப்படுங்கள். உங்கள் உயிரை மட்டும் வாங்கக்கூடிய, உங்களை கொல்லக்கூடிய எந்த மனுஷருக்கு நீங்க பயப்பட வேண்டாம். ஏனென்றால் மிஞ்சி போனா என்ன செய்வாங்க? உங்களை கொல்லுவாங்க. உங்கள் சரீரத்திலே உங்களுக்கு மரணத்தை ஏற்படுத்தலாம், ஆனால் உங்கள் ஆத்மா பரலோகத்துக்கு வந்து சேரும். அதனால் உங்கள் சரீரத்தை கொல்ல நினைக்கிறவங்களுக்கு நீங்க பயப்படவே தேவையில்லை. உங்கள் ஆத்மாவையும் நரகத்திலே தள்ள வல்லமையுள்ள பிதா இருக்கிறாரு, அவருக்குத்தான் நீங்கள் பயப்படணும் என்று இயேசு கிறிஸ்து அவர்களை ஊழியத்திற்கு அபிஷேகம் பண்ணும்பொழுது, இந்த மத்தேயு 10 அதிகாரத்தில் தான் இயேசு கிறிஸ்து சீஷர்களாகிய இந்த 12 பேரை ஊழியத்திற்கு அபிஷேகம் பண்ணார். அவர்களை ஊழியத்திற்கு அபிஷேகம் பண்ணும்பொழுதே சொல்லிட்டார், உங்களை கொல்றாங்க நினைக்கிறவங்களுக்கு நீங்க பயப்பட வேண்டாம் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டார். ஆனால் பார்த்தீர்கள் என்றால், அவர் ஆரம்பத்திலேயே சொல்லி இருந்தாலும் இப்பொழுது சூழ்நிலைகள் வரும்பொழுது பயம் வரத்தான் செய்தது. ஆரம்பத்திலே சொன்னாலும் பயம், அந்த சூழ்நிலை வரும்போது ஆட்டோமேட்டிக்கா பயம் வந்துருச்சு, மரண பயம் வந்துருச்சு. அப்போ மரணம் பயம் என்பது உண்மையிலே சொல்ற எல்லாருடைய வாழ்க்கையும் ரொம்ப கொடூரமானது, பயங்கரமானது. மரண பயம்ன்றது ரொம்ப பயங்கரமானது. அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கு. எத்தனையோ பேர் நான் இடத்துல போன் பண்ணி, ஐயோ எனக்கு மறித்து விடுவேணும்னு பயப்படுறேன் அப்படின்வாங்க. ஏன் வருது திடீர்னு சிலரை பிடிக்கும். ஒரு நாள் ஒரு டாக்டர், MD படிச்ச டாக்டர், அவங்க திடீர்னு எனக்கு போன் பண்ணாங்க. போன் பண்ணி அப்படியே பதட்டமா பேசினாங்க, பிரதர் போய் உங்க வீட்டுக்கு நான் வரணும், உங்களை நான் பார்க்கணும், உங்ககிட்ட ஜபிக்கணும் அப்படி ஒரே பதட்டமா பேசினாங்க. என்ன சிஸ்டர் என்ன சொல்லுங்க, ஐயோ இல்ல இல்ல நீங்க நான் நேர்ல வரேன் நேர்ல வரேன் நேர்ல வரேன் அப்படியே பதட்டமா பேசினாங்க. என்ன இவங்க இப்படி பதட்டமா பேசுறாங்க, சரி உடனே வாங்கன்னு. வீட்டுக்கு வந்தோம், அவங்க அப்படியே முகமெல்லாம் பதட்டமா இருந்துச்சு, அப்படியே கண்கள்ல கண்ணு கலங்குது, அப்படியே பதட்டமா இருந்தாங்க. என்ன நடந்துச்சு சொல்லுங்க, அவங்களுக்கு பேசவே முடியல. அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல்ல நான் டியூட்டியில் இருக்கும் பொழுது ஒரு பேஷண்ட்டுக்கு IV போட்ட பொழுது அது சரியாக அந்த நர்ஸ் போடாமல் ரத்தம் அப்படியே பொங்கி வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த பிளட் வெசல்ல ரத்தம் பொங்கி வந்துருச்சு வெளியில. அப்ப அவங்க சரியா போடாம தப்பா போட்டுட்டாங்க. உடனே நான் என்ன செஞ்சு கூட நான் போடுறேன் என்று சொல்லி நான் என்ன செஞ்சேன், அந்த மனுஷனுடைய கையில் இந்த ரத்தம் பொங்கி வரும்பொழுது என் விரலினால் அந்த ரத்தம் பொங்கி வர இடத்த நான் அப்படி பிடிச்சிக்கிட்டேன். நான் கொஞ்ச நேரம் பிடிச்சிட்டு அதன் பிறகு நான் வேற இடத்துல சரியாகி போட்டு அதை நான் சரிப்படுத்தினேன். அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மனுஷனுடைய பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும் பொழுது அவன் ஒரு HIV பாசிட்டிவ்ன்றது எனக்கு தெரிஞ்சது. அவங்க சொன்னாங்க, நான் அதை கையில பிடிக்கும் பொழுது எனக்கு அது HIV பாசிட்டிவ் தெரியாது, ஆனால் அதுக்கு பிறகு பார்க்கும் பொழுது அவன் ஒரு HIV பாசிட்டிவ், அதாவது எய்ட்ஸ் அந்த மனுஷனுக்கு இருக்கிறது என்பது பிளட் டெஸ்ட்ல பார்க்கும்போது தெரிஞ்சது. அதுவும் ஹை லெவல் அந்த மனுஷனுக்கு அது அவனுக்கு அந்த வைரஸ் இருக்கிறது. என் கையில நான் வீட்டில் சமையல் செய்யும்போது காய்கறி வெட்டும்பொழுது பல இடத்துல கையில காயம் எல்லாம் இருக்கிறது. அந்த காயப்பட்ட விரலையே வச்சு நான் அந்த இடத்த அழுத்தி பிடிச்சிட்டேன். எனக்கு பயமா இருக்கிறது, எங்க எனக்கு இன்ஃபெக்ட் ஆயிருக்குமோ, எனக்கு பயமா இருக்குது, எங்க இன்ஃபெக்ட் ஆயிருக்குமோ, எனக்கு பயமா இருக்கு, பயமா இருக்கு, பயமா இருக்குன்னாங்க. அவ பாருங்க, ஒரு நல்ல ஒரு படித்த ஒரு டாக்டர், கர்த்தரை அறிந்தவங்க தான், ஆனாலும் ஒரு சூழ்நிலை வந்த உடனே எங்க அது தன்னை பாதித்திருக்குமோ என்று சொல்லி ஒரு பயம். ஏன்னா அவங்களுக்கு அது எப்படி பாதிக்கும்ன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால பயம் வந்துருச்சு, இது எங்க என் கையில காயம் இருக்கிறது, அந்த மனுஷனுடைய ரத்தத்துல HIV பாசிட்டிவா இருக்கிறது, அதனால எங்க அது என்னை பிடித்திருக்குமோன்னு சொல்லி அவங்க பயந்து நடுங்கினா. எதுக்கு சொல்லன்னு கேட்டீங்கன்னா, மரண பயம் என்பது யாவருக்கும் வரக்கூடியது, சாதாரணமாக யாருக்குமே வரக்கூடியது. அப்போ இந்த இடத்தில் பார்க்கும்பொழுது சீஷனுக்கு அதுதான் வந்துச்சு, மரண பயம். எங்கே என்ன நடக்க போகிறதோ, எந்த நேரத்தில் தங்களை கொண்டு விடுவார்களோ என்று சொல்லி பயந்து நடுங்கினார்கள். இன்னைக்கு சொல்றேன், கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் சொல்றேன், பெரிய காரியத்தை அவர் செய்தது என்னவென்றால், மரண பயத்திலிருந்து தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் மீட்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை சந்திக்கிறார். அன்றைக்கு அவர்களுக்கு தரிசனமானது போல நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து நம்மை சந்தித்திருக்கிறார், சந்தித்து நம்மை ரட்சித்திருக்கிறார். அந்த ரட்சிப்பின் நோக்கம் என்ன தெரியுமா? மரண பயத்திலிருந்து நம்மை மீட்கும்படியாகத்தான் கர்த்தர் நம்மை சந்தித்து நம்மை ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு மரண பயத்திலிருந்து கர்த்தர் விடுதலை செய்கிறார். கர்த்தருக்கு வைராக்கியமாய் வாழ்ந்தவர்கள் அவருடைய மரண நேரம் என்னைக்குமே சொல்றேன், இனிமையானது, மகிழ்ச்சிகரமானது. அதை கர்த்தருக்கு முன்பாக சந்தோஷத்தோடு அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். டிஜிஎஸ் தினகரன் சில நாட்களுக்கு முன்பதாக கர்த்தருடைய ராஜ்யம் சென்றார்கள். அவங்க மறிக்கிறதுக்கு முன்பதாக அவங்க சொன்னதாக ஒரு ஸ்டேட்மெண்ட் படித்து பார்த்து ரொம்ப அழகா இருந்துச்சு. அவர் சொன்னாராம், நான் கர்த்தரை சந்திக்க நான் போக போறேன், நான் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பதாகவும் என்னை சுத்தமாய் நான் காத்துக்கொண்டேன். தைரியமா, நான் என் தேவனுக்கு முன்பதாகவும் மனுஷருக்கு முன்பதாகவும் என்னை நான் சுத்தமாய் காத்துக்கொண்டேன், நான் கர்த்தரை சந்திக்க போகிறேன். அதே போல ரெவரன் ஜீவானந்தம், அவர்களும் ஒரு சிறந்த பரிசுத்தவான். அவரும் கடந்த வருடத்திலே மறித்தார். அவர் மறிக்கிறதுக்கு முன்னால சொன்னாராம், நான் என் தேவனோடு மிகுந்த சமாதானத்தோடு நான் இருக்கிறேன், அதனால என் மரணத்தை குறித்து யாருமே கவலைப்படாதீங்க, என் தேவனோடு நான் மிகவும் சமாதானத்தோடு இருக்கிறேன் என்று சொல்லி குடும்ப அங்கத்தினிடத்தில் சொன்னாராம். அப்ப பார்க்கும் பொழுது தேவ பிள்ளைகள் மரணத்துக்கு என்னைக்குமே பயப்படுறது கிடையாது. மரணம் என்று வரும்பொழுது சந்தோஷத்தோடு நிம்மதியோடு அதை நல்ல விதத்தில் நல்ல ஒரு சென்ஸோடு அதை ஏற்றுக்கொள்வார்கள். அதுதான் ஒரு தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற மிகப்பெரிய பாக்கியம். ஆமென். ஏன்னா மரண பயம் என்பது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒன்று. ஆனால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அதை விலக்கி விடுகிறார், அந்த மரண பயத்தையே விலக்குகிறார். பாருங்க, பவுலுடைய வாழ்க்கையில பாருங்க, அவர் சொல்றார் பாருங்க, பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். முதல் அதிகாரம் 21 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
கிறிஸ்து எனக்கு ஜீவன்,
கிறிஸ்து எனக்கு ஜீவன்,
சாவு எனக்கு ஆதாயம்,
சாவு எனக்கு ஆதாயம்,
ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலனுண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன்.
நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன்.
ஏனெனில்
இவ்விரண்டினாலும்
நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையாயிருக்கும்.
அப்படி இருந்தும்
நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம்.
எவ்வளவு அழகா அந்த மரணத்தை பத்தி பேசுறார் பாருங்க. எந்த ஒரு மனுஷனும் இப்படி மரணத்தை பத்தி இப்படி எல்லாம் கேஷுவலா பேசவே முடியாது. எவ்வளவு தெளிவா பேசுறத பாருங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். எல்லாருமே இந்த உலகத்துல வாழ்றதுதான் ஆதாயம் நினைக்கிறாங்க. அவர் சொல்றாரு, சாவு எனக்கு ஆதாயம், கிறிஸ்து எனக்கு ஜீவன். இந்த உலகத்தில் நான் மரிக்கிறேன் ஆனால் அதுதான் எனக்கு லாபங்கிறார். இந்த உலகத்துல வாழ்றதை விட நான் இந்த உலகத்தில் மரணத்தை சந்திப்பது தான் எனக்கு ஆதாயமான காரியம். அப்ப பாருங்க, அவர் வாழ்கிறதை விட மரிக்கிறதை அவர் சந்தோஷமாக நினைத்தார். ஆமேன். சாவு எனக்கு ஆதாயம், அதுதான் எனக்கு லாபங்கிறார். அடுத்தது பாருங்க, எவ்வளவு தெளிவா சொல்றாரு, ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைகளுக்கு பலன் உண்டாயிருப்பதனால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். இந்த உலகத்தில் நான் உயிரோடு இருக்கிறதுனால நான் செய்கிற ஊழியத்திலே பலன் கிடைக்கிறது. நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க, நிறைய பேர் ஆறுதல் அடைகிறாங்க, நிறைய பேருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுது. அதை நினைக்கும் பொழுது சாகிறதை விட இந்த உலகத்தில் இருந்து இன்னும் கொஞ்சம் கத்தருக்கு பிரயோஜனம் ஏதாவது செய்யலாமேன்னு தோணுது. பாருங்க, அவருக்கு ரெண்டு மைண்ட் அப்படியே அலைப்பாய், இப்படி இருக்கலாமா, இப்படி போலாமா, இருக்கலாமா, போலாமா, ரெண்டுமே அவருக்கு எதுவுமே ஒரு டிஃபரெண்டா தெரியல. இந்த உலகத்தில் இருக்கிறத பத்தியோ மறித்து மறிக்கிறத பத்தியோ ரெண்டுமே அவருக்கு ஒண்ணுமே டிஃபரன்ஸ் தெரியல. இதை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தெரிய முடியலன்றார். அடுத்தது பாருங்க, இன்னும் தெளிவா சொல்றாரு பாருங்க, ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையா இருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். நான் மேல போயிருந்தது, இந்த உலகத்தை விட்டு சரீரத்தை விட்டு பிரிந்து தேகத்தை விட்டு பிரிந்து நான் மேல போறது, பரலோகத்துக்கு போறது எனக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். ஆனா உங்களோடு இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப அவசியமா இருக்கு. நான் இருந்தா உங்களுக்கு ரொம்ப அவசியம். அப்ப பாருங்க, மரணத்தை எவ்வளவு சாதாரணமா கேஷுவலா பேசுறாரு பாருங்க. மரணத்தை ஒரு பயமாகவோ அது ஒரு வித்தியாசமான ஒரு காரியமாவே நினைக்கிறேன், ஒரு சாதாரணமா ஏதோ கடைக்கு போயிட்டு வர மாதிரி சாதாரணமா பேசுறாரு. இங்க இருக்கலாமா, அங்க போலாமா, அங்க போலாமா, இங்க இருக்கலாமா, அவ்வளவு சாதாரணமா இருக்கிறார். இதுதான் உண்மையான ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய தரிசனம் என்றால் அன்னைக்கு அவர்களுக்கு தரிசனம் கொடுத்தார். இன்றைக்கு சொல்கிறேன், கர்த்தர் நம்மை சந்தித்து நம்மை ரட்சித்திருக்கிறார். அப்ப அதற்கு என்ன நோக்கம் என்றால், முதலாவது மரண பயத்திலிருந்து கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் விடுதலை செய்திருக்கிறார். அதுதான் முக்கியம். அப்ப நம்ம வாழ்க்கையில சொல்கிறேன், இந்த மரண பயத்திலிருந்து ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் விடுதலையாக்கப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்றால் கர்த்தரோடு கொண்டிருக்கிறதான ஒரு உறவு, ஒரு ஐக்கியம் நமக்கு என்னைக்குமே இருக்கணும்.
ரட்சிக்கப்பட்டிருந்தும் மரண பயம் நமக்கு ஒருவேளை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மரண பயம் இருக்கிறது என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஏதோ சின்ன கோளாறு இருக்குதுன்னு அர்த்தம். புரியுது, ரட்சிக்கப்பட்டவனுக்கு ஒரு மரண பயமே இருக்கக்கூடாது. புரியுது, ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு மரண பயமே இருக்கக்கூடாது. கண்டிப்பா சொல்ல இருக்கக்கூடாது, கண்டிப்பா இருக்கவே கூடாது. அப்படி இருக்கிறது என்றால் ஏதோ சின்ன கோளாறு இருக்குதுன்னு அர்த்தம். அதை கண்டிப்பா சரிப்படுத்தணும். நான் எத்தனையோ பேர் தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில் அதை நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி கேன்சர் வந்து ரொம்ப உத்தரவப்பட்டார்கள். ஒரு நாள் எங்க வீட்டில் இருக்கும் திடீர் எங்க வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க ஒரு பிராமண குடும்பத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது கேன்சர் வந்து பாதிக்கப்பட்டாங்க. அப்போ ஒரு நாள் திடீர்னு வீட்டுக்கு வந்தாங்க. அது கேன்சர் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு முன்னாடி வந்தாங்க. அப்ப நான் ஜெபித்து அனுப்பினேன். அதுக்கு பிறகு நாட்கள் செல்ல ஆரம்பித்தது. அவங்களுக்கு பார்க்கும்பொழுது அந்த கேன்சர் வியாதி பெருகிட்டே போச்சு. அவர்கள் சரீரம் பாதிப்புக்குள்ளே போயிட்டே இருந்துச்சு. அப்படி பாதிப்புக்குள்ள போயிட்டு கேன்சர் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அப்போ நான் அடிக்கடி நான் அவங்கள போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்க. அடிக்கடி நான் போய் அவங்கள ஹாஸ்பிட்டல் அவங்கள நான் சந்தித்தேன், பார்த்து அவங்களோட பேசுவேன். பல வருஷங்கள் எனக்கு பழக்கம், அதனால அவங்களோட பார்த்து பேசுவேன். ஏன்னா அவங்களுக்கு குடும்பத்தில் எல்லாரும் இந்துக்கள், அவங்க தான் பிராமண குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டதாங்க. எல்லாரும் இந்து சார்ந்தாங்க. குடும்பம் அவங்கள கைவிட்டுருச்சு. பெற்றோர் அவங்கள வந்து பார்க்கவே இல்லை. அவங்கள கூட உடன் பிறந்தவங்க யாரும் வந்து பார்க்கல. நீ இருந்தாலும் சரி செத்தாலும் சரி விட்டுட்டாங்க. ஏன்னா கர்த்தருக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டாங்கன்ற காரணத்தினால அவங்களை சாகிறத பத்தி அதை பத்தி யாரும் குடும்பம் கவலையப்படலை. அப்படி இருக்கும் பொழுது அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. விசுவாசிகள் மட்டும் போய் பார்த்தாங்க, நானும் அடிக்கடி போய் பார்க்க ஆரம்பிச்சேன். அந்த நிலைமையிலே சொல்ற ஒவ்வொரு நாளும் சொல்லுவாங்க, பிரதர் நான் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போகணும், அதுக்காக மட்டும் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, அதுக்காக மட்டும் அவனுக்கு கொஞ்சம் கூட மரண பயம் அவங்க வாழ்க்கையில காணப்படவே இல்லை. கடைசியில் அவங்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் முடிஞ்சுது. கேன்சர் அவங்க மறித்து போனாங்க. கர்த்தர் அவங்களுக்கு இந்த உலக வாழ்க்கை முடித்தார். ஆனாலும் சொல்றேன், எதை பத்தியும் கவலைப்படல. கடைசி வரைக்கும் அவங்க முதல்ல ஒரு சமாதானம் இருந்துச்சு. அவங்களுடைய மரண நேரத்திலையும் அந்த டெட் பாடி எடுத்துக்கொண்டு வரும்பொழுது நான் அவங்க வீட்டுக்கு முதல் முதலாக போயிருந்தேன். உண்மையிலேயே சொல்றேன், உடன் பிறந்தவங்க கூட அந்த சாவுக்கு வரல. சர்ச்சில் வச்சு அந்த மரண பாடி எடுத்தாங்க. அவங்களுடைய கூட பிறந்த சிஸ்டர், அவங்கள பார்த்து சொல்றோம், நானும் இன்னொரு சில சகோதரர் பார்த்து சொன்னேன், சர்ச்சுக்கு பாடி கொண்டு போய் எடுக்க போறோன்னு. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, கூட பிறந்த சகோதரி, இல்லை எனக்கு டியூட்டி இருக்குது, இன்னைக்கு நான் வேலைக்கு போனோம் அப்படின்ட்டாங்க. சொந்த தங்கச்சி மறித்து அடக்கம் பண்ண எடுத்துட்டு போறோம். அவங்க சொல்றாங்க, இல்லை இன்னைக்கு நான் வேலைக்கு போனோம், டியூட்டி இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேஷுவலா போயிட்டாங்க. டெட் பாடியை அடக்கம் பண்றது கூட வரல கூட பிறந்தவங்க. அப்ப எதுக்கு சொல்றேன்னா, அந்த அளவுக்கு குடும்பம் எல்லாமே அவங்களை ஒதுக்கிச்சு. ஆனாலும் கூட எதை பத்தி அவங்களுக்கு கவலைப்படலை. கர்த்தரோடு கூட இருந்ததையே அவங்க நினைச்சு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு மரணத்தை சந்தித்து இன்னைக்கு பரலோக ராஜ்யத்திலே இருக்கிறார்கள். இது மாதிரி நிறைய சம்பவத்தை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு தேவ பிள்ளைக்கு மரண பயம் என்பது இருக்கவே கூடாது, வரவே வராது. ஒருவேளை மரண பயம் நமக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு காரணம் நமக்கும் கர்த்தருக்கும் நடுவில் இருக்கிறதான உறவில் ஏதாவது ஒரு சின்ன பிசுறு இருக்குதுன்னு அர்த்தம், சின்ன குறைவெங்கியோ இருக்குதுன்னு அர்த்தம். அதை சரிப்படுத்திக்கணும், அந்த இண்டிகேஷன் தெரிஞ்சுக்கங்க. மரணத்தை குறித்து ஒரு பயம் வருதா, அப்ப சம்திங் ஏதோ ப்ராப்ளம் நமக்கு இருக்குது, அதை நம்ம கண்டிப்பா சரிப்படுத்த வேண்டும் என்பது அதை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆமென். அப்ப எப்படி அந்த மரண பயத்திலிருந்து நம்ம ஜெயிக்கிறது? இயேசு கிறிஸ்து அவளை சந்திச்சார் இல்லையா, பயத்தை நீக்கிறதுக்காக சந்திச்சார், மரண பயத்தை நீக்கிறதுக்காக சந்திச்சார். எப்படி அவளை சந்திச்சார் பாருங்க. மறுபடியும் அந்த வசனத்தை யோவான் 20:19 வாசிக்கலாம்.
வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார்.
உங்களுக்கு சமாதானம் என்றார். மரண பயத்தை கர்த்தர் எப்படி நீக்குகிறார் பார்க்கும்பொழுது, உங்களுக்கு சமாதானம் கர்த்தர் பேசினார், அவருடைய வார்த்தையை அனுப்பினார். நான் சொல்றேன், ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே பயமே இல்லாமல் நம்ம இருக்கணும், நாம் மரண பயமே இல்லாமல் இருக்கணும். நான் ஒன்று சொல்றேன், அவருடைய வார்த்தையை நாம் அதிகமாய் வாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி போக்குறார் பாருங்க, உங்களுக்கு சமாதானம். அந்த வார்த்தை அவர்கள் பயத்தை நீக்கியது. நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பயத்தையும் நீக்கக்கூடியது தெரியுமா? தேவனுடைய வசனம். வசனத்தை ஒரு தேவ பிள்ளை நல்லா பிடிச்சு நல்லா விசுவாசித்து நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டால் எந்த சூழ்நிலைகளை குறித்தும் பயம் வராது. ஆமேன். நல்லா புரிஞ்சுக்கணும், வேத வசனத்தை தெளிவாய் வாசித்து தெளிவாய் தியானித்து அதன் சத்தியத்தை தெளிவாய் புரிந்து அதை இருதயத்தில் வைத்துக் கொண்டால் சூழ்நிலைகளை குறித்தோ எந்த ஒரு காரியத்தை குறித்தோ ஏன் மரணத்தை குறித்து கூட பயம் வராது. அதுதான் வாழ்க்கை. அப்ப இந்த உலகத்தில் நம்ம யாருமே பயமே இல்லாம வாழணும்னு கர்த்தர் விரும்புறார். எதை குறிச்சும் பயப்படக்கூடாது, எந்த காரியத்தை குறிச்சும் பயப்படக்கூடாது. அந்த பயம் வராமல் இருக்கிறதுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஃபர்ஸ்ட் மெடிசன் என்ன? தேவனுடைய வார்த்தை. வசனத்தை நிறைய கேளுங்க. இயேசு பேசினார், உங்களுக்கு சமாதானம் பேசினார். அப்போ வசனத்தை நிறைய கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. ஆராதனையில வந்து வசனத்தை கேட்டுக்கிட்டே இருங்க. வேத வசனத்தை எடுத்து வாசித்து வசனத்தை கேட்டுக்கிட்டே இருங்க. இப்படி வசனத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு உள்வாங்குகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் பயமில்லாதவர்களாக இருப்பீர்கள். ஆமென். அதான் ஃபர்ஸ்ட் ரெமடி. வசனத்தை ஏற்றுக்கொள்ளுதல் தான் பயத்திலிருந்து விடுதலையாகிறதற்கு முதல் வழிமுறை. இரண்டாவது காரியம் பாருங்க, அதே பகுதியில் இருக்கிறது. அவருக்கு இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க, 22 வசனத்தை வாசி.
அவர்கள் மேல் ஊதி,
அவர்கள் மேல் ஊதி
பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள்.
பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். இரண்டாவது பயத்தை போக்குறதுக்கு இரண்டாவது ஒரு காரியம் செய்யறார். அவங்க மேல ஊதினார், ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். இது என்ன? இது ஊதறது, பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வது, என்ன செஞ்சாரு அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை மண்ணினால உருவாக்கினார் இல்லையா? மனுஷனை மண்ணினாலே கர்த்தர் உருவாக்கும் பொழுது அவன் ஒரு சாதாரணமான மண் பொம்மையாகத்தான் இருந்தான். அதற்கு பிறகு தேவனாகிய கர்த்தர் அவனை உண்டாக்கின பின்பு பாருங்க, வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2:7 வாசியுங்கள். ஆதியாகமம் 2:7
தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி,
மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி
ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவாத்துமாவானான்.
பாருங்க, இது எங்க நடக்குது பாருங்க. ஆதியாகமத்தில் நடக்குது, அது இங்க யோவான்ல நடக்குது. திரும்பி அல்ல பாருங்க, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஒரு மண்ணினால உண்டாக்கினார். ஒரு மண் பொம்மையா தான் ஃபர்ஸ்ட் உண்டாக்கினார். உண்டாக்கி அவன் நாசியிலே ஊதினாராம். ஊதின பிறகு அவன் ஜீவாத்மாவானான். கர்த்தருடைய ஜீவன் மனுஷனுக்குள் வந்தது, அவருடைய ஜீவன் அவருக்குள் வந்தது. அவருடைய ஆளுகை, அவருடைய தன்மை, அவருடைய சுபாவம், அது எல்லாமே அவனுக்குள்ள வந்துருச்சு, மனுஷனுக்குள்ள வந்துருச்சு. இப்படி ஜீவாத்மாவான மனுஷன் ஆதாம், இவன் இப்பொழுது தேவனோடு நெருங்கி பழகி கொண்டிருக்கிறான், நல்லா இருக்கிறான். ஆனா கடைசியில் இந்த ஆதாம் பாவம் செய்யும் பொழுது அவனுக்குள் இருந்த ஜீவ ஆத்மா மரித்து விட்டது. அந்த ஆத்மா ஜீவனோடு இருந்துச்சு, அவன் பாவம் செய்த பொழுது ஜீவனோடு இருந்த அந்த ஜீவாத்மா மரித்து போய்விட்டது. ஜீவாத்மா மரணாத்மாவாயிடுச்சு, மரித்து விட்டான். சரீரத்தில் அவன் உயிரோடு இருந்தான், ஆனால் ஜீவாத்மா மரணாத்மாவாயிடுச்சு, மரித்து போச்சு. அதான் நடந்துச்சு. அப்ப மனுஷன் ஆதாம் பாவம் செய்த பொழுது ஜீவாத்மா போய்விட்டது. அந்த மரித்த ஆத்மாவைத்தான் இயேசு கிறிஸ்து இப்ப மறுபடியும் ஊதறார். ஆமென். நல்லா பாத்தீங்கன்னா, பிதா என்னென்னலாம் செஞ்சாரோ அது அப்படியே இயேசு செய்வார். நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். நல்லதுதான். பிதா மனுஷனை உண்டாக்கி ஊதினார், அதே காரியத்தை தான் இயேசு கிறிஸ்து இப்போ இந்த சீஷர்கள் மேல் ஊதறார். பிதா அவங்க நாசியில ஊதி ஜீவாத்மாவை பெற்றுக்கொள்ள வச்சார், இயேசு கிறிஸ்து இவங்க மேல ஊதி பரிசுத்தாவி பெற்றுக் கொள்ளுங்கள். அப்போ தேவனோடு தொடர்பில்லாமல் இருந்த அவர்களை இப்பொழுது ஊதி ஒரு நிறைய நிலையான தொடர்புக்குள் கொண்டு வந்தார். அப்ப நல்லா பாருங்க, இரண்டாவது காரியம் நம்ம வாழ்க்கையிலே சொல்லுகிறேன், மரண பயம் அல்லது சூழ்நிலைகளை குறித்த பயத்தில் இருந்து மேற்கொள்வது என்ன தெரியுமா? தேவனோடு இருக்கிற நேரடி தொடர்பு தான் காரியம். ஆமென். ஒன்று வசனம், அதை நம்மை தேற்றி தைரியப்படுத்துகிறது. இரண்டாவது கர்த்தரோடு இருக்கிற நேரடி தொடர்பு. அந்த நேரடி தொடர்பு உங்களுக்கு சரியா இருக்கும் பொழுது பயமே இருக்காது, எதை பத்தியும் பயம் இருக்காது. சூழ்நிலைகளை பத்தியோ, ஏன் மரணத்தை பத்தியோ கூட நமக்கு பயமே வராது, வரவே வராது, எதை குறிச்சு பயம் வராது. அப்ப அந்த இடத்துல ஊதர் இடத்துல பாருங்க, என்ன சொல்றாரு? ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் சொல்லி ஊதறாரு. அப்ப இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவருக்கும் பயமில்லாத வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம்? நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வசனத்தை காட்டுறேன் பாருங்க. 2 தீமோத்தேயு முதல் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1:7.
தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை
கொடாமல்
பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார்.
பயமுள்ள ஆவியை தேவன் கொடுக்கவில்லை, பலம், அன்பு, தெளிந்த புத்தி. அப்போ கர்த்தரோடு நேரடியாய் நம்மை தொடர்பு கொள்ள வைக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவரை நம்ம வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தரோடு நேரடி தொடர்பு நமக்கு கிடைக்கிறது. அந்த நேரடி தொடர்பு சகல பயத்திலிருந்தும் நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறது. ஹல்லேலூயா. ரெண்டு காரியம் பயத்தை போக்குறதுக்கு கர்த்தர் யூஸ் பண்ணது ரெண்டு விஷயம், 1 வசனம், 2வது அபிஷேகத்தின் மூலமாய் கர்த்தரோடு கூட நேரடி தொடர்பு. இந்த ரெண்டு காரியம் நம்ம வாழ்க்கையில சரியா இருக்கும் பொழுது சொல்றேன், எதுவுமே உங்களை பயமுறுத்தாது, எதுவுமே உங்களை பயமுறுத்தாது. தைரியமா இருப்பீங்க, எல்லா நேரத்திலையும் தைரியமா இருப்பீங்க, எதுலையும் தைரியமா இருப்பீங்க, பயமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க. இன்னைக்கு அதுதான் மனுஷனுக்கு தேவை. இன்னைக்கு பாருங்க, எல்லா மனுஷனும் பயப்படுறாங்க இல்லையா, சூழ்நிலைகளை கண்டு பயப்படுறாங்க. அரசியல் இருக்கிறவன் பயப்படுறான், என்னைக்கு நம்ம ஆட்சி இன்னொருத்தர் கவுத்துருவானோன்னு பயப்படுறான். பெரிய பிசினஸ் மேன் பயப்படுறான், எங்க நம்மளுக்கு பிசினஸ்க்கு விரோதம் போட்டி இன்னொருத்த வந்து நம்முடைய பிசினஸ் அடிபட்டு போகுமோ பயப்படுறான் இல்லையா. எந்த லெவல்ல இருக்கணும் சொல்றேன், பெரிய அரசியல்வாதியிலிருந்து எல்லாரும் சொல்ல சினிமா நடிகர்னா பயப்படுறான், ஐயோ எங்க நம்முடைய மார்க்கெட் போயிட போதோ அவன் பயப்படுறான் இல்லையா. எல்லாருமே பயப்படுறாங்க, பயப்படாத மனுஷன் இல்லை, எல்லாத்துக்கும் பயப்படுறாங்க. நான் சொல்றேன், பயம் இல்லாத வாழ்க்கை மாதிரி ஆசீர்வாதமான வாழ்க்கை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆமேன். பயமில்லாத வாழ்க்கை மாதிரி ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை எதுவுமே கிடையாது. என்ன இன்னைக்கு எல்லாமே சின்ன வியாபாரியிலிருந்து பெரிய வியாபாரம் பண்றவங்க வரைக்கும் எல்லாருமே என்ன செய்யறான், பயப்படுறாங்க. என்ன நடக்குமோ, நாளைக்கு என்ன நடக்குமோ. நான் சொல்றேன், தேவ பிள்ளைகளுக்கு அந்த பயமே வராது. ஹல்லேலூயா. பயமே வராது, வரவே வராது, எந்த சூழ்நிலையிலும் வராது, எந்த நிலைமையிலும் வராது, பயமே வராது. காரணம், தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, 2வது தேவனுடைய ஐக்கியம் இருக்கிறது. அதனால நமக்கு எதை குறித்து பயமே இல்லை. சரி, ஃபர்ஸ்ட் தரிசனம் எதற்கு? பயத்தை போக்குவதற்கு. மறுபடியும் யோவான் 20வது அதிகாரத்திற்கு வாங்க. இப்ப 23வது வசனம் வரைக்கும் படிச்சோமா, இப்ப 24வது வசனத்தில் படிங்க.
இயேசு வந்திருந்த போது பன்னிருவரில் ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை.
மற்ற சீஷர்கள்
கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள், தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியா இராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக
என் ஆண்டவரே
என் தேவனே என்றான். அதற்கு இயேசு
தோமாவே
நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய். காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார்.
நல்ல கவனிங்க, இங்கே இயேசு கிறிஸ்து 8 நாளைக்கு பிறகு 2வது முறை தரிசனமாகிறார் இல்லையா, அதான் போட்டிருக்கிறது இல்லையா. மறுபடியும் 26வது வசனம் சொல்லுகிறது, மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். அப்ப 8 நாளைக்கு பிறகு மறுபடியும் அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து தரிசனமானார். 8 நாள் கழிச்சு மறுபடியும் சீஷர்கள் வீட்டுக்குள்ளே அதே போல ஒரு அறையை பூட்டி கொண்டு ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா யூதர்கள் அவர்களை கொண்டுடுவாங்களோன்னு பயந்து அந்த அறைக்குள்ள அவங்க உட்கார்ந்து தான் இருக்கிறாங்க, வெளியில நடமாடல். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து தரிசனமாகிறார். இந்த 8 நாளைக்கு பின்பு இயேசு கிறிஸ்து தரிசனமானதற்கு பிரத்யேகமான ஒரு நோக்கம் இருக்கிறது. என்னவென்றால், குறிப்பாக இந்த தோமாவை சந்திக்கிறதுக்கு தான் வந்தார். இந்த இரண்டாவது தரிசனத்தின் முக்கியமான நோக்கம் தோமாவை சந்திக்க வேண்டும். அப்போ இந்த தோமாவுக்காகவே இந்த இரண்டாவது தரிசனம், உண்மையிலேயே அது பெரிய காரியம் பாருங்க. நம்ம நாட்டுக்கு வந்தவருக்காகவே ஒரு ஸ்பெஷல் தரிசனம் இயேசு கொடுத்திருக்கிறார் இல்ல, இது ஒரு விசேஷமான ஒரு காரியம். தோமாவுக்காகவே ஒரு தரிசனம், இது இரண்டாவது தரிசனம். இந்த தரிசனத்தில் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த தோமாவுக்காகவே வந்து கர்த்தர் தரிசனமாகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தரிசனத்தை இயேசு கிறிஸ்து கொடுத்த பொழுது தோமா இல்லையா? வாரத்தின் முதல் நாளாகி இந்த போன தரிசனம் படிச்சோம் இல்லையா, அந்த போன தரிசனம் இயேசு கிறிஸ்து கொடுத்த பொழுது தோமா அங்க இல்லையா? சீஷர்களுக்கு இயேசு தரிசனமாயிட்டு போன பிறகு அதுக்கு பிறகு தோமா மெதுவா வந்திருக்கிறார். வந்தோன்னு சீஷர்கள் சொல்றாங்க, ஆண்டவரை கண்டோம், இயேசு வந்தாரு, காயங்களை காட்டினார், எங்க நடுவில் இருந்தாரு, வந்து நான் தான் இயேசு, நான் உயிரோடு இருக்கிறேன், உங்களுக்கு சமாதானம் எல்லாம் சொன்னாரு. இவன் சொல்றான், நான் நம்ப மாட்டேன், நான் அவரை விழாவை பார்த்து அந்த விழாவில் என் கையை போட்டு அதை காயத்தெல்லாம் தொட்டு பார்த்து அதுக்கு பிறகுதான் நான் அவரை நம்புவேங்கிறான். நல்லா பாருங்க, வாரத்தின் முதல் நாள் ஃபர்ஸ்ட் தரிசனத்தை அவர் கொடுத்த பொழுது எல்லாரும் இருந்தாங்க அந்த சாயங்காலத்தில், தோமா மட்டும் இல்லாமல் போயிட்டார். இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம், நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம். ஒன்று நெகட்டிவாக எடுத்துக்கொள்ளணும்னா, காலையில் ஒன்னா இருந்தார், ஈவினிங் சர்வீஸ் இது, வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் சர்வீஸ், ஈவினிங் சர்வீஸ்ல தோமா என்ன ஆயிட்டாரு, காணாம போயிட்டார். மார்னிங் சர்வீஸ்ல இருந்திருப்பார், ஆனா ஈவினிங் சர்வீஸ்ல தோமா இல்ல, ஈவினிங் சர்வீஸ்ல ஓடி போயிட்டார். ஈவினிங் தானே, கொஞ்ச நேரம் தானே, எப்படி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். இது நெகட்டிவ். ஆனா பாசிட்டிவா கூட எடுத்துக்கலாம், இதை சொல்லலாம். மற்ற பத்து பேர் இதுல இன்னொருத்த போயிட்டான், யூதா செத்து போயிட்டான், இப்ப 11 பேர் தான் இருக்கிறாங்க. இப்போ மற்ற பத்து பேரும் பயந்து போய் ரூம்ல ஒளிஞ்சிட்டு இருக்காங்க, இவர் மட்டும் பயமே இல்லாம ரோட்ல நடமாட்டிட்டு இருக்கிறார். அதை பாசிட்டிவா எடுத்துக்கலாம், இல்ல இப்படி எடுத்துக்கலாம். ஒன்னு இவர் ஈவினிங் சர்வீஸ்ல விட்டுட்டு ஓடி போயிட்டான்னு சொல்லலாம், இல்லைனாலும் பத்து பேருக்கு பயம் இருந்துச்சு, இவருக்கு மட்டும் பயமே இல்லாம தைரியமா ரோட்ல சுத்திட்டு இருந்தார் தோமா, அப்படி எடுத்துக்கலாம். அப்போ ஆக மொத்தத்தில் தோமா அங்க இல்ல. இப்ப தோமா இல்ல, இப்ப இயேசு கிறிஸ்து அவனுடைய அவிசுவாசமான வார்த்தைகளை கேட்டார். அவங்களுக்கு தரிசனம் ஆயிட்டு போயிட்டாலும் அவங்களுக்குள்ளேயே அவங்க பார்க்காதபடி அவங்களுக்கு நோட் பண்ணிட்டே தான் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. உயிரோடு எழுந்தவர் சில நேரத்தில் அவங்களுக்கு காட்டினார், பல நேரத்தில் காட்டாமலேயே அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறார். அப்ப என்ன செய்யறாரு, தோமா அதுக்கு பிறகு ஊரெல்லாம் சுத்தி முடிச்சுட்டு வரார். வந்து பார்க்கும் பொழுது இந்த சீஷர்கள் பத்து பேர் சொல்றாங்க, இயேசுவை கண்டோம், வந்தாரு, எங்க நடுவில் பேசினாரு. இவன் சொல்றான், நான் அவரை கண்டு அவர் விழாவை தொட்டு பார்த்து அதில் கையை போட்டு பார்த்தாதான் நான் நம்புவேன், இல்லாட்ட நான் நம்ப மாட்டேன். இதெல்லாம் இயேசு கிறிஸ்து அவன் பேசுறதெல்லாம் கேட்கிறார். இப்படி எல்லாம் பேசலையா தோமா, எல்லாத்தையும் கேட்டு கணக்கில் வச்சுட்டார், மனசில் வச்சுட்டு 8 நாள் கழிச்சு வந்து பேசுறார். இப்போ நான் கவனிங்க, இந்த தோமாவுக்கும் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சொன்னார், நான் மரிப்பேன், அதுக்கு பிறகு உயிரோடு எழுந்திருப்பேன். 12 பேர் உயிரோடு இருக்கும்போது 12 பேருக்கும் சொன்னார். ஆனா இந்த தோமாக்கு மட்டும் ஏன் இந்த அவிசுவாசம் வந்துச்சு, யோசிச்சு பார்க்கணும். இந்த 10 பேருக்கும் இயேசு கிறிஸ்து வந்தாங்க, தெளிவாக இருந்தாங்க, ஆனால் தோமாக்கு மட்டும் இவ்வளவு ஒரு அவிசுவாசம். அது சொன்ன உடனே இவங்க பார்த்தேன்னு சாட்சி சொல்றாங்க, 10 பேர் சாட்சி சொல்றாங்க, இயேசு வந்தார், எங்களோட பேசினார். ஆனால் அந்த 10 பேருடைய சாட்சி கூட இவனுக்கு உள்ள போல எடுபடவே இல்லை. 10 பேர் ஒரே மாதிரி சாட்சி சொல்றாங்க, இயேசு வந்தார், பார்த்தோம், பேசணும். ஆனா பாருங்க, கொஞ்சம் கூட அவனுக்குள்ள அந்த சாட்சி எடுபடவே இல்லை. அவன் திருப்பி சொல்லலாம், இல்ல நான் நம்ப மாட்டேன், நீங்க சொல்றதெல்லாம் நீங்க 10 பேர் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன், நானா பார்த்து, நானா தொட்டு, நானா கன்ஃபார்ம் பண்ணி தான் இயேசு உயிரோடு இருக்க ஏத்துக்க வேண்டாம். ஏன் இவனுக்கு வந்துச்சு இந்த நிலைமை, ஏன் இவ்வளவு அவிசுவாசம் வந்துச்சு, காரணத்தை சொல்ற பாருங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அவிசுவாசம், இந்த ரெண்டாவது தரிசனம் யாருக்கு, தோமாவுக்கு. இந்த ரெண்டாவது தரிசனம் எதுக்கு, தோமாவின் அவிசுவாசத்தை போக்குவதற்கு. ஃபர்ஸ்ட் பாருங்க, முதல் தரிசனம் அவருடைய மரண பயத்தை நீக்குவதற்கு, ரெண்டாவது தோமாவுக்காகவே வந்து அவனுடைய அவிசுவாசத்தை போக்குவதற்காகத்தான் இந்த ரெண்டாவது தரிசனத்தை கொடுத்தார். அங்க வந்து பாத்தீங்கன்னா வேற யார்ட்டையுமே அவர் பேசல, இந்த ரெண்டாவது தரிசனத்துல வேற யார்ட்டையுமே இயேசு பேசல, தோமாட்ட மட்டும் பேசிட்டு போயிட்டார், தோமாட்ட மட்டும்தான் பேசுறாரு. அப்ப அவங்கிட்ட மட்டும் பத்தி கூட தான் பேசுறதுனால அவனுக்காகவே வந்தார், அவனுடைய அவிசுவாசத்தை நீக்கிறதுக்காகவே வந்தார். இப்ப பாத்தீங்கன்னா இந்த தோமாவுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு அவிசுவாசம் வந்துச்சு, ரீசன் புரிஞ்சுக்கங்க. இவன் இந்த பத்து பேரோடு ஒருவனா இவனும் கூடவே மிங்களாகியே அப்படி இருந்திருப்பான். ஆனால் இந்த நிலைமை வந்திருக்காது. இந்த தோமா இந்த சீஷர்களோடு இருக்கிற ஐக்கியத்தை விட்டு விட்டு வெளியில போயிட்டான். ஃபர்ஸ்ட் தரிசனத்தில் அவன் இல்லை, அப்ப வெளியில போயிட்டான். இவங்களோடு இருக்க வேண்டியவன் இல்லாமல் ஐக்கியத்தை விட்டு விட்டு வெளியில போய் ஊரை சுத்திட்டு இருக்கிறான், இங்கே போயிட்டான். வெளியில போகும்பொழுது இவனுக்கு பலவிதமான செய்திகளை இவன் காதலே கேட்டிருப்பான், பலவிதமான செய்திகளை கேட்டிருப்பான். இன்னைக்கு நல்லா பாருங்க, சபைக்குள் இருக்கிற வரைக்கும் சபையிலே சத்தியத்தை கேட்கிறீர்கள், தேவனுடைய வார்த்தையை கேட்கிறீர்கள், தேவ பிள்ளைகளோடு ஐக்கியமாக இருக்கும் பொழுது நல்ல காரியத்தை கேட்கிறீர்கள், சரியான காரியத்தை கேட்கிறீர்கள். ஆனால் உலக மனுஷரோடு தவறான காரியத்தை செய்கிறவர்களோடு ஐக்கியம் பாராட்டும் பொழுது தவறான காரியத்தை, தவறான விசுவாசத்தை தான் நீங்கள் கேட்பீர்கள். அப்படிதானே? தவறான ஒரு நபர்களோடு நீங்கள் பழகும் பொழுது தவறான காரியத்தையும் தவறான செய்தியும் தான் நீங்க கேட்பீங்க. நல்ல செய்தியை கேட்க முடியாது. கெட்ட காரியம் எப்படி செய்யலாம், என்ன செய்யலாம், அதை தான் பேச கேட்க முடியும். நீங்க ஞாயிற்றுக்கிழமை சபையில் ஒரு தேவ பிள்ளைக்கு உண்மையிலே சொல்ல, உண்மையான ஒரு தேவ பிள்ளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்தால் அது பரலோகம் போல இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை முடியும்போது ஐயோ போச்சடா ஞாயிற்றுக்கிழமை, நாளை இருந்து மறுபடியும் உலகத்துக்குள்ள தான் போயிருக்கணுமா, அந்த ஒரு எண்ணம் நிச்சயமா வரும், வரும், நிச்சயமா வரும். அனுபவத்தில் சொல்றான், உலக வேலையில் இருந்த போது எனக்கு அப்படிதான் இருக்கும். அந்த ஞாயிற்றுக்கிழமைக்காக அப்படியே ஏங்கி இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை வந்தோடனே சந்தோஷமா காலையில் சர்வீஸ், சாயங்கால சர்வீஸ், நடுவில் ஓடியும் ஜபம், தெருப்பிரசங்கம் எல்லாம் ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த சாயங்காலம் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் சர்வீஸ் முடிய பாருங்க, அப்படியே துக்கம் வந்து அப்படியே நிறச்சிருக்கிறது, தையோ போச்சுடா ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு போச்சு, ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு போச்சே, இன்னி அடுத்த ஒரு ஏழு நாள் கழிச்சுதானே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரப்போகுது, ஞாயிற்றுக்கிழமை போச்சு. அப்ப இன்னும் அடுத்த ஆறு நாட்கள் நம்ம இப்படிதான் இருந்தாகணும், உலகத்தில் எல்லாரோட தான் இருந்தாகணும். அப்போ உண்மையிலேயே சொல்றேன், அது ஒரு வேதனையா இருக்கும். இது தோமா ஏன்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்து, இந்த காரியங்கள் இல்லாம வெளியில போகும்போது உண்மையிலேயே சொல்றாது கஷ்டமான காரியம். ஆனா இது தோமா பாருங்க, இந்த ஐக்கியத்தை விட்டு விட்டு அவன் வெளியில போய் சுத்துறான். வெளியில போய் பல செய்திகளை கேட்டிருப்பான். என்ன செய்தி கேட்டிருப்பான் தெரியுமா? அதை வாசிங்க. என்ன செய்தி கேட்டுப்பான்றது உங்களுக்கு வேதத்திலிருந்தே ஒரு சின்ன சம்பவத்தை உங்களுக்கு காட்ட பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், 11 வசனத்திலிருந்து வாசிங்க.
அவர்கள் போகையில் காவல் சேவகரில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். இவர்கள் மூப்பரோடே கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து,
சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து,
நாங்கள் நித்திரை பண்ணுகையில்,
நாங்கள் நித்திரை பண்ணுகையில்
அவனுடைய சீஷர்கள்,
அவருடைய சீஷர்கள்
ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்கள்.
அவனை இயேசு கிறிஸ்துவை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று
சொல்லுங்கள். இது தேசாதிபதிக்கு கேள்வியானால்,
தேசாதிபதிகளுக்கு கேள்வியானால்,
நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள்,
உங்களை தப்புவிப்போம் என்றார்கள்.
அவர்கள் பணத்தை வாங்கிக் கொண்டு,
அந்த சேவகர்கள் பணத்தை வாங்கிக் கொண்டு
தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள்,
தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள்.
இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாயிருக்கிறது.
இது என்ன நடக்குது பாருங்க, ரொம்ப பயங்கரமான விஷயம். லஞ்சம் அந்த காலத்தில் பயங்கரமா வேலை செஞ்சிருக்குது, பயங்கர பவர்ஃபுல்ல வேலை செஞ்சிருக்குது. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைஞ்சு இப்ப கல்லறைக்குள்ள வச்சுட்டாங்க. போர் சேவர்கள் வந்து அதை காவல் காத்துட்டு இருக்கிறாங்க. காவல் காத்துக் கொண்டிருக்கும் பொழுது போர் வீரர்கள் கண்ணால கண்டாங்க. வாரத்தின் முதல் நாள் அந்த அதிகாலை நேரத்திலே தேவ வல்லமை அந்த கல்லறையில் இறங்கி வந்தது. தேவ தூதன் இறங்கி வந்தான், கல்லை புரட்டி தள்ளினான். இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் இருந்து உயிரோடு புறப்பட்டு எழுந்து போனார். அப்படி உயிர் தெழுதல் தத்ரூபமாய் நடந்தது. கல்லறைக்கு சீல் வச்சிருக்கிறாங்க, சீல் எல்லாம் தகர்க்கப்பட்டது. தேவ வல்லமையினால் மரித்த இயேசு உயிரோடு எழுந்தார். இத இந்த போர் வீரர்கள் டைரக்ட் சாட்சி, நேரா கண்டாங்க. இவெல்லாம் காவல் காத்திருந்தாங்க. இந்த போர் வீரர்கள் இந்த கண்ணால கண்ட காட்சியை நேரா போய் ஆசாரியருக்கு சொல்றாங்க. ஐயோ, இன்னைக்கு இந்த மாதிரி அதிகாலை நேரத்தில் இப்படி நடந்துச்சு, தேவ வல்லமை இறங்கி வந்துச்சு, அந்த நேரத்தில் கல்லறையில் இந்த சீல் எல்லாம் உடைஞ்சது, இயேசு உயிரோடு எழுந்துட்டார். அவர் இல்லை, எழுந்து போயிட்டார், எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, எழுந்து போயிட்டார். ஏன்னா அந்த இடத்துல அவருடைய வல்லமை வந்து இவ்வளவு கீழே விழுந்தாங்க. இயேசு எழுந்து போயிட்டார், கண்ணால கண்டு சாட்சி சொல்றாங்க. ஆசாரியர் என்ன சொன்னாங்க தெரியுமா? இதை சொல்லாதீங்க. அவர் உயிரோடு எழுதுதை நீங்க பார்த்துட்டீங்க, வெளியில சொல்லிடாது. இந்தாங்க பணத்தை வச்சுக்கோங்க, லஞ்சம். இந்த பணத்தை வச்சுட்டு நாங்க என்ன சொல்றோமோ இதை நீங்க பேசணும். என்ன செய்யுங்க, ராத்திரியில வந்து அவருடைய சீஷர்கள் திருட்டுத்தனமா அவருடைய சரீரத்தை திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிடுங்க. பணத்தை கொடுத்து விஷயத்தை மாத்திட்டாங்க. கண்ணால கண்டாங்க இவங்க இயேசுடைய உயிர் தெழுதல் போர் வீரர்கள். கண்டும் இப்பொழுது ஆசாரிட போய் சொல்றாங்க, அவங்க பணத்தை கொடுத்து அவருடைய உயிர் தெழுதலை மறைச்சிட்டாங்க. இவங்களும் பாருங்க, கண்ணால கண்டாங்களே, இவங்களுக்காவது உணர்வு வேண்டாம். இவங்களும் பணத்தை வாங்கிட்டு அதை பேசுறாங்க. திருட்டுத்தரமா சீஷர்கள் வந்து பாடி தூக்கி ஓடிட்டாங்க. அவர் உயிர் தேடல, பாடி தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த பேச்சு இந்நாள் வரைக்கும் இருக்குதான். இந்நாள் வரைக்கும்னா இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும். இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இன்னைக்கு வரைக்கும் அந்த பேச்சு இஸ்ரேல் தேசத்தில் இருக்குது. இயேசு கிறிஸ்து உயிர் தேடவில்லை, அவருடைய சரீரத்தை சீஷர்கள் திருட்டுத்தரமா தூக்கிட்டு போயிட்டு அவர் உயிரோடு எழுதிட்டாருன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்க. அப்படி இந்த பேச்சு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இந்நாள் வரைக்கும் பைபிள் போட்டுச்சுன்னா அது இன்னைக்கு வரைக்கும் இருக்குதுன்னு அர்த்தம். எவ்வளவு பெரிய ஒரு காரியம் நடந்து போச்சு பாருங்க. அப்போ இன்னைக்கு வரைக்கும் அந்த நியூஸ் ஓடிட்டு இருக்கு, எவ்வளவு தூரம் ஓடி இருக்கும். இது தோமா ஊற சுத்தம் போது இவன் காதல விழுந்திருக்காது, ஊற சுத்தம் போது இவன் காதல இதெல்லாம் விழுந்திருக்கும். அப்போ தோமா நினைச்சான், இயேசு கிறிஸ்து உயிர் தேடவில்லை இந்த பேச்சு ஊரெல்லாம் இருக்குது, சீஷர்கள் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு பேச்சு ஊரெல்லாம் இருக்குது. ஆமா, அவர் உயிரோட எழுதிருக்க மாட்டாரு தான் போல இருக்குது. கண்ட இடத்துல போய் காதை வச்சா இப்படிதான் வரும், புரியுதா? கண்ட இடத்துல போய் காதை வச்சா இதுதான் வரும். தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் கேட்டுக்கொண்டிருந்தால் நம்முடைய விசுவாசம் கரெக்டா இருக்கும், புரியுதா? தேவனுடைய வார்த்தைக்கு மாத்திரம் உங்கள் செவியை நீங்கள் திருப்பிக் கொண்டிருந்தால் எல்லாமே கரெக்டா இருக்கும் விசுவாசம். சினிமா கதைக்கும் சினிமாவுக்கும் சீரியலுக்கும் போய் காதை திருப்பி வச்சா இதுதான் வரும், புரியுதுங்களா? இதுதான் வரும். அப்போ உலகத்திலே பேசப்படுகிற பேச்சுக்கள், உலகத்திலே பேசப்படுகிற காரியங்கள் இதுக்கு நம்ம காதை திருப்பினோம்னா தேவையற்ற அவிசுவாசமான காரியங்கள் தான் உங்கள் இருதயத்தை நிரப்பும், உங்கள் விசுவாசம் கெட்டு போகும். அதுதான் தோமாக்கு நடந்துச்சு, அவருடைய வாழ்க்கையில தான் நடந்தது. அப்போ நல்லா பாருங்க, சரியான காரியத்தில் நாம் சரியாய் செவி கொடுத்து இதில் மட்டும் இருந்தால் உங்கள் விசுவாசம் ஒருபோதும் தகர்க்கப்படாது. அதனால தோமாவுடைய விசுவாசம் அன்னைக்கு அவ்வளவு தூரம் தகர்க்கப்பட்டு போச்சு. நான் சொல்ற ஒரு தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய வசனத்தை மாத்திரமே படியுங்கள். அதனால நீங்க வேற எதாவது படிக்க வேணாம்னு சொல்லல, நியூஸ் பேப்பரோ மற்ற காரியங்களோ செய்தி நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம், அது தவறுன்னு சொல்ல வரல. ஆனால் நான் சொல்றேன், உங்கள் வாழ்க்கையில் இந்த கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுக்கிறதை ஒருபோதும் இருக்கக்கூடாது. இந்த வர டிராமா சீரியல் எல்லாமே கட்டுக்கதை, அதெல்லாம் ஒருபோதும் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செய்யும், கெடுக்கும், கெடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் சொல்றேன், தேவனுடைய வார்த்தை ஒன்றுதான் சத்தியம், வேற எதுவுமே நமக்கு சத்தியம் அல்ல, வேற எதுவுமே சத்தியம் கிடையாது. உலக நடப்புகள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நியூஸ் பேப்பர் பார்க்கலாம், ஆனால் அதுலேயே நம்ம என்ன செய்யக்கூடாது, சிந்தனை மூழ்கி போயிடக்கூடாது. தெரிஞ்சுக்கலாம் உலகத்தில் என்ன நடக்குதுன்றத நமக்கு தெரியணும், கண்டிப்பாக தெரியும். ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியணும், இயேசு கிறிஸ்து அவருடைய இதெல்லாம் எடுத்து சொல்ல நேரம் இல்லை. இயேசு கிறிஸ்து அவர் நடந்த இருந்த நாட்களிலே உலக நடப்புகளால் அவருக்கு ஃபிங்கர் டைப்பில் வச்சிருந்தார். அவர் சொன்ன சீலவாமியில கோபுரம் இடிந்து 18 பேரை கொண்டு போட்டது அன்னைக்கு நடந்த விஷயத்தில் என்ன செஞ்சாரு, டக்கு டக்குன்னு சொன்னாரு. அப்ப அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்துச்சு. அப்போ உலகத்தின் நடப்புகள் தெரியறதுக்கு ஏதோ படிக்கிறதுல தப்பு கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் சொல்றேன், உங்கள் முழு விசுவாசத்தையும் வேத வசனத்தில் மட்டும் வச்சிருக்கணுமே தவிர வேற காரியத்தில் அதிக கவனம் செலுத்தி உங்கள் விசுவாசத்தை கெடுத்துக் கொள்ளக்கூடாது. ஸ்மித் விகில்ஸ் ஒருத்தர் ஒரு தேவ மனுஷன் இருந்தார். அவர் ஒரு பெரிய விசுவாசத்தின் அப்போ சொல்ல பாருங்க, விசுவாசத்துக்கும் அவிசுவாசத்துக்கும் வித்தியாசத்தை சொல்றேன். அவர் ஒரு விசுவாசத்தின் அப்போஸ்தலன். அவருடைய ஊழியத்தின் நாட்களில் மரித்து போனவர்கள் 27 பேரை உயிரோடு எழுப்பினாராம். அப்படி ஒரு விசுவாசத்தின் அப்போஸ்தலன் அவர். என்னைக்குமே சொல்ற, யாராவது ஒருவர் தன்னை பார்க்க வந்தாங்கன்னா உடனே சொல்லுவாரா, நம்ம கொஞ்சம் பைபிள் படிக்கலாமான்னு வரோம். அவர் பார்க்க வந்தாங்கன்னா ஏதாவது திடீர்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க, பைபிள் படிக்கலாமான்னு வரான். சரின்னு சொல்லிட்டு பைபிளை திறந்து வச்சு ஒரு மணி நேரம் பைபிள் படிக்க வச்சிருவாராம். படிக்க வச்சு அப்புறம் ஜெபம் பண்ணி அனுப்புவார். யாராவது நியூஸ் பேப்பர் அப்படி கையில் தூக்கிட்டு அப்படி வந்தாங்கன்னு, வேற கதவுக்கு நியூஸ் பேப்பர் கையில் தூக்கிட்டு வந்தாங்கன்னா முதல்ல கொண்டு போய் அதை வெளியில் போட்டு அப்புறமா இங்கே வா அப்படின்னு வரோம். ஏன்னு கேட்டால் சொல்லுவோம், அதில் நிறைய கட்டுக்கதைகள் இருக்கிற, அந்த கட்டுக்கதையெல்லாம் எடுத்து நீங்கள் உள்ள வராத, தேவனுடைய வார்த்தையை மட்டும் தான் இங்கே பேசணும் அப்படின்னு வரோம். பார்த்தீங்கன்னா அவர் ஒரு விசுவாசத்தின் அப்போஸ்தலனாக அவர் வாழ்ந்தார். ஆமென். ஏன்னா அவர் வேற எதுக்குமே அவருடைய மைண்ட் என்ன செய்யல, செவி சாய்க்கவில்லை. தேவனுடைய வார்த்தையாகிய சத்தியத்துக்கு மட்டுமே அவர் செவி சாய்த்திருந்தார். அப்போ பாருங்க, தோமாவுடைய விசுவாசம் தகர்க்கப்பட்டதுக்கு காரணம் என்ன? அவன் வெளியில ஊற சுத்தி இயேசு கிறிஸ்து உயிர் தெழவில்லை இந்த காரியத்தை எல்லாம் காதல வாங்கி போட்டுட்டான். அதை அவன் இருதயத்தை நிறைச்சிட்டு இருப்பான். அதுதான் அவன் விசுவாசம் கெட்டு போச்சு. அப்ப இயேசு வந்தார். அவனுக்கு அவன் என்ன பேசினானோ அதையே பேசினார் இல்லையா. வாசிங்க யோவான் 20 அதிகாரத்தில் மறுபடியும் 27 வசனத்தை வாசிங்க.
பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவ்விசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்றார்.
போதும், நல்லா பாருங்க அவர் என்ன சொன்னான்னு அப்படியே ரிப்பீட் பண்றாரு. விரலை நீட்டி என் விழாவில போடு. அவன் தான் சொன்னான் விரலை நீட்டி என் அவருடைய விழாவில போட்டாதான் விசுவாசிப்பேன். அதே காரியத்தை செய்ய சொல்றார். அவன் அவிசுவாசம் நீங்கிற்று. அப்ப ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையிலே அவிசுவாசத்தை நீக்கும்படியாக கர்த்தர் என்ன செய்கிறார், நமக்கு சந்திக்கிறார். அப்ப அந்த அவிசுவாசம் நீங்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வார்த்தைக்கு மட்டும் செவி கொடுக்க வேண்டும். வெளியில் இருக்கிற காரியத்திற்கு செவி கொடுக்காதபடி உங்கள் செவிகளை அடைத்துக் கொள்ள வேண்டும். தேவ சத்தியத்தை மட்டும் அதிகமாய் கேளுங்க, அதை மட்டும் வாசிங்க, அதை மட்டும் தியானிங்க, நீங்கள் விசுவாசத்தில் வல்லவர்களாய் இருப்பீர்கள். ஆமேன். மூணாவது தரிசனம் 21 அதிகாரத்தின் ஆரம்பத்திலிருந்து படிக்கலாம்.
இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற்காலமான போது,
இயேசு
கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள்.
பாருங்க, இது இன்னொரு தரிசனம். விடியற்காலமான பொழுது திவேரிய கடற்கரையிலே இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். 14 வசனத்தை படிக்கலாம்.
இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு,
தம்முடைய
சீஷருக்கு அருளின தரிசனங்களில், இது மூன்றாவது தரிசனம்.
திட்டமா சொல்லிட்டார் யோவான். இதுதான் மூன்றாவது தரிசனம். முதல் தரிசனம் வாரத்தின் முதல் நாள் சாயங்காலத்தில் அறைக்குள்ளே நடந்துச்சு. இரண்டாவது தரிசனம் 8 நாளைக்கு பின்பு தோமாவுக்காக நடந்துச்சு. மூணாவது தரிசனம் திபேரியா கடற்கரையிலே விடியற்காலை நேரத்திலே நடந்தது. அதான் தெளிவா யோவான் சொல்றார், இது சீஷர்களுக்கு அருளின மூன்றாவது தரிசனம். இந்த தரிசனத்தில் பார்த்தீங்களானால், பேதுருவும் அவனோடு கூட சேர்ந்து இன்னும் 6 பேருமாக 7 பேர் புறப்பட்டு திபேரிய கடற்கரையில போய் மீன் பிடிக்க போறாங்க. கடல்ல போய் பேதுரு சொல்றான், மீன் பிடிக்க போகிறேன். 6 பேர் சொல்றாங்க, நாங்களும் வருகிறோம். 7 பேரும் போனாங்க. அன்றைக்கு ராத்திரி வேளையில் 7 பேரும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட பிடிக்கல. இந்த மூன்றாவது தரிசனம் எதற்காக பார்த்தீங்கன்னால், சீஷர்கள் இப்பொழுது பின்வாங்கி போயிட்டாங்க. இயேசுவை விட்டு விலகி போயிட்டாங்க. மீன் பிடித்துக் கொண்டிருந்தவர்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாகவே நடச்சாரு. மனுஷரை பிடித்துக் கொண்டிருந்தவங்க மறுபடியும் மீன் பிடிக்க போயிட்டாங்க. பின்மாற்றம். அப்ப அந்த பின்வாங்கி போனதான அந்த 7 பேரை மீண்டும் படை நிலைமைக்கு கொண்டு வருவதற்காக வந்தார். இந்த மூன்றாவது தரிசனம். அப்ப மூணாவது, நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நம்ம எப்படி சந்திக்கிறார்னா, நம்ம சோர்ந்து போய் அவரை விட்டு விலகும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார், தன்னை வெளிப்படுத்துகிறார், நம்மை சந்திக்கிறார். எப்படி சந்திக்கிறார் பார்க்கும்போது, அதிகாலையில் எப்போ சந்திக்கிறான் பார்க்கும் பொழுது, அந்த ராத்திரி முழுவதும் அவர்கள் ஒன்று மீனும் பிடிக்கவில்லை. கர்த்தரை விட்டு, நான் உண்மையா சொல்றேன், அவரை விட்டு விலகி போனால், அவருடைய சமூகத்தை விட்டு விலகி போனால், வாழ்க்கையிலே தோல்வி 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 மயமாகத்தான் இருக்குமே தவிர வெற்றி பெறுகிறதற்கு வாய்ப்பே கிடையாது. அதான் உங்களுக்கு நடந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி முழுவதும் 7 பேரும் சேர்ந்து மீன் பிடிச்சாங்க. 7 பேரும் சேர்ந்து முழு இரவு முழுவதும் மீன் பிடிச்சோம். ஒரு மீன் கூட பிடிக்க முடியல. வாழ்க்கை முழுவதும் தோல்வி. இயேசு இல்லாவிட்டால் நம்முடைய பிரயாசம் எல்லாம் தோல்வியில தான் போய் முடியும். அவர் இல்லைனா, இயேசு இல்லைனா நம்முடைய பிரயாசம் எல்லாம் தோல்வி. அப்ப இயேசு இல்லாமல் இந்த ஏழு பேரும் போய் மீன் பிடிக்க போனாங்க, ஒரு மீன் கூட பிடிக்க முடியல. முழுக்க 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 தோல்வி அடைந்து விட்டார்கள். அந்த தோல்வி நேரத்தில் இயேசு வந்து விடியற் காலத்திலே நின்றார். நின்று விட்டு பாருங்க அவளுக்கு சொல்றாரு, ஆறாவது வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள்.
படகுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள்,
அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார்.
அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். சிம்பிளா சொல்றாரு, வலைய படகுக்கு வலது பக்கத்துல போடுங்க. ராத்திரி முழுவதும் சுத்தி சுத்தி போட்டாங்க, ஒரு மீன் கூட கிடைக்கல. ஆனா இப்ப வந்து நின்னுட்டாரு. நின்னுட்டு சொல்றாரு, நின்ன உடனே அவருக்கு மீன்களுக்கு கட்டளையிட்டு இருப்பார். எல்லா மீன்களும் படகு வலது பக்கத்துல போய் நில்லுங்கன்னு சொல்லியிருப்பார். எல்லா மீனும் படகு வலது பக்கத்துல வந்துருச்சு. இப்ப சொல்றாரு, இப்ப வலது பக்கத்துல வலையை போடுங்கள். போட்ட உடனே ஏராளமான மீன்கள் அந்த வலையில் அகப்பட்டது. அதை இழுக்க முடியாத அளவுக்கு ஏராளமான மீன்கள் கிடைச்சு. நல்லா பாருங்க, இயேசு கிறிஸ்து எப்படி சந்திக்கிறார் தெரியுமா? ஒரு பின்மாற்றத்தில் போறவங்களை, அவங்க அப்படியே தூரம் போனாலும் திடீரென்று அவங்களை சந்தித்து ஒரு ஆசீர்வாதத்தை திடீர்னு கொடுத்து அவங்களை திக்குமுக்காட பண்ணுவார். அவங்களுக்கே வெக்கப்பட்டு போற மாதிரி செஞ்சிருவார் சில நேரத்தில். சே, நான் இவ்வளவு நாள் சரியா ஜெபிக்க கூட இல்லையே, எனக்கு போய் திடீர்னு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமா? தடுமாறிடுவாங்க, வெக்கப்பட்டு போயிடுவாங்க. அதை செய்வார். அவங்களே வெக்கப்பட்டு போகும்போது செய்வார். இடத்துல பாத்தீங்கன்னா, கத்தரை விட்டு போயிட்டாங்க. ராத்திரி முழுது அவங்க பிரயாசப்பட்டாங்க, ஒண்ணும் கிடைக்கல. ஆனா திடீர்னு வந்து ஒரு பிளஸ்ஸிங்கை கொடுக்கிறார், வலது பக்கத்தில் போடுங்க. போட்டோன்னு எடுக்கிறாங்க, ஏராளமான மீன். உண்மையிலே சொல்றாங்க, மனசாட்சி குத்தி இருக்கும். இப்படி நம்ம அவரை விட்டு தூரம் போயிட்டோம், ஆனாலும் இப்படி இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரே, எனக்கு என்ன தகுதி இருக்குது? வெக்கப்பட்டு போகும்படிக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். திக்குமுக்காடி போற மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். தடுமாறிட்டாங்க. அப்ப முதலாவது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து, நான் தான் இயேசு, நான் உயிரோட இருக்கிறேன்னு காட்டுறேன். அடுத்தது பாருங்க அவருக்கு என்ன செய்தார் பாருங்க, ஒன்பதாவது வசனம்.
அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கத்தரண்டு சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து
அவர்களுக்கு கொடுத்தார்.
இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷர்களுக்கு அருளின தரிசனங்களில் இது மூன்றாவது தரிசனம்.
கடைசியாக பார்க்கும் பொழுது இயேசு அவர்கள் கரையில வர வைத்தார். வந்த உடனே பாக்குறாங்க, கரி நெருப்பு போடப்பட்டிருக்கிறது, அதுல அப்பமும் மீனும் பொறித்து வைக்கப்பட்டிருக்கிறது. எடுத்து சொல்றாரு, பிள்ளைகளே புசிங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு உணவை ஆயத்தம் பண்ணி எடுத்து சர்வ் பண்றாரு. ஒரு அற்புதம் செய்து தான் யாருன்னு காமிச்சார். ரெண்டாவது, தன்னுடைய அன்பை காண்பித்து தான் யார் என்பதை விளங்க பண்ணினார். நான் சொல்றேன், தன்னை விட்டு விலகி போனவர்கள் மேலும் அன்பு செலுத்துவதுதான் தெய்வீக அன்பு. ஹல்லேலூயா. விலகி போகிறவர்கள் மேலும் அன்பை செலுத்துவதுதான் தெய்வீக அன்பு. அப்ப இந்நிடத்தில் தான் தெய்வீக அன்பை வெளிப்படுத்தி அவர்கள் இருதயத்தை தன்னுடைய அன்பினால் இயேசு இந்த மூன்றாவது தரிசனத்தின் மூலமாய் தன்னுடைய அன்பை காண்பித்து அவர்களை பிடித்து கொண்டார். அதனால் நம்ம வாழ்க்கையிலே சொல்றேன், கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலே ஒவ்வொரு நேரத்திலும் நம்மை சந்திக்கிறார், திரும்ப திரும்ப சந்திக்கிறார். பயம் வரும்பொழுது சந்திக்கிறார், தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி திடப்படுத்துகிறார். பயம் வரும்பொழுது சந்திக்கிறார், தம்முடைய ஐக்கியத்தை நமக்கு ஏற்படுத்தி பயத்தை போக்குகிறார். அவிசுவாசம் வரும்பொழுது நம்மை சந்திக்கிறார், தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி நம்முடைய அவிசுவாசங்களை மாற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் வேறான ஐக்கியங்களிலிருந்து நம்மை பிரித்துக் கொள்ளும்படி உதவி செய்கிறார். மூணாவது, பின்மாற்றம் வரும்பொழுது மீண்டும் சந்திக்கிறார், சந்தித்து தம்முடைய அன்பை பொழிந்து நம்முடைய வாழ்க்கையிலே மறுபடியும் நம்மை தனக்கென்று தூக்கி நிறுத்தி விடுகிறார். அதனால தான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நேரத்திலும் நம்மை சந்திக்கிறார். ஒன்று சொல்றேன், தரிசனம் என்பது அவர் வந்து லிட்டலா வந்து நிக்கிறதா நினைக்காதீங்க. ஒவ்வொரு ஆராதனையிலும் சொல்லுகிறேன், நாம் கர்த்தரை சந்திக்கும்படி வருகிறோம். ஆமேன். ஒவ்வொரு ஆராதனையும் நீங்க பின்மாற்றத்தோடு ஆராதனைக்கு வருவீர்கள் என்றால் அந்த நேரத்தில் கர்த்தர் உங்களை சந்திக்கிறார். பயத்தோடு ஆராதனைக்கு வருவீர்கள் என்றால் அந்த நேரத்தில் உங்களை சந்திக்கிறார். அவிசுவாசத்தோடு ஆராதனைக்கு வருவீர்கள் என்றால் அந்த நேரத்திலையும் கர்த்தர் உங்களை சந்திக்கிறார். உங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை பேசுகிறார், ஏற்ற ஆலோசனைகளை கொடுக்கிறார், உங்களை தூக்கி நிறுத்துகிறார். இவர்தான் கர்த்தர். ஆமேன். இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். நமக்கு கடைசி வரைக்கும் நம்மை கைவிடாமல் பரலோகத்தில் போய் நம்ம சேர்ற வரைக்கும் திரும்பவும் திரும்பவும் நம்மை சந்தித்துக் கொண்டே இருக்கிறார். நம்ம எல்லாரும் எழுதிருக்கலாம். சோத்ரம், தேங்க்யூ ஜீசஸ். இயேசு கிறிஸ்து 40 நாள் அளவும் அவர்களுக்கு தரிசனமானார். சீஷர்களுக்கு 40 நாள் அளவும் தரிசனமானார். மூன்று விசை அவர்களுக்கு அவர் தரிசனமானார்னு வேதம் சொல்லுது. மூன்று தடவை அந்த மூன்று தரிசனங்களும் அவர்கள் கர்த்தரோடு நெருங்கி வருவதற்கு ஏதுவாக இருந்தது. தேவ பிள்ளையே, காலை ஆராதனையிலும் கர்த்தனமை சந்திக்கிறார். இந்த மாலை ஆராதனையிலும் கர்த்தனமை சந்தித்திருக்கிறார். ஒவ்வொரு ஆராதனையிலும் கர்த்தனமை சந்திக்கிறார். அது தரிசனம். அவர் நம்மை சந்திக்கிறார், சந்தித்து நம்மோடு கூட பேசுகிறார், நம்மை உணர்த்துகிறார், உற்சாகப்படுத்துகிறார், நம்மை தேற்றுகிறார், ஆலோசனை சொல்லுகிறார், நம்மை உணர்த்துகிறார், நம்மை எச்சரிக்கிறார், நமக்கு ஒரு புதிய ஆவிக்குரிய பலனை நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா, சோத்திரம். கர்த்தர் நமக்கு எவ்வளவு அன்புள்ளவராய் இருக்கிறார் பாருங்கள். நாம் ஒவ்வொருவரும் அவருக்காய் வாழ வேண்டும் என்பதற்காக எவ்வளவு அன்புள்ளவராய் அவர் நம்மை தேடி 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 வந்து சந்திக்கிறார். தேவ பிள்ளையே, ஒவ்வொரு நாளிலும் நம்மை தேடி வந்து சந்திக்கிறார். அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருப்போம். சோத்திரம் ஆண்டவரே, இன்றைக்கு காலையில எங்களுக்கு நீங்க சந்திச்சீங்கப்பா. இந்த மாலை நேரத்தில் எங்களை நீங்க சந்திச்சிருக்கிறீங்க. எங்களை சந்தித்து எங்களுக்கு நீங்க ஆலோசனை கொடுத்திருக்கிறீங்க. எங்களை எப்போதும் சந்தித்து ஆண்டவரே, எங்கள் பயத்தை போக்குகிறவர், எங்கள் அவிசுவாசத்தை நீக்குகிறவர், எங்கள் பின்மாற்றத்தை எங்கள் வாழ்க்கையிலிருந்து களைந்து விடுகிறவர். ஓ, எங்கள் ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ள தேவனாய் இருக்கிறீங்க. சோத்திரம் ஆண்டவரே. இந்த அன்புக்கு நாங்கள் எப்பொழுதும் உண்மையுள்ளவர்களாய், இந்த அன்புக்கு நாங்கள் எப்பொழுதும் அடிமைகளாய், ஆண்டவரே இந்த அன்புக்கு எப்பொழுதும் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த வார்த்தைகளின் மூலமா எங்களோடு கூட ஒரு புதிய தைரியத்தை, புதிய உற்சாகத்தை எங்களுக்கு தந்ததற்காக சோத்திரம். சோத்திரம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம். எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே, இந்த வார்த்தைகளினால் எங்களோடு இடைப்பட்ட தயவிற்காய் சோத்திரம். தொடர்ந்து எங்களோடு கூட நீங்க எப்பொழுதும் எங்களை சந்தித்து எங்களை நடத்துவதற்காய் சோத்திரம். ஆண்டவரே, எங்களை பயத்திற்கும் அவிசுவாசத்திற்கும் பின்மாற்றங்களுக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்வதற்காய் சோத்திரம். தொடர்ந்து நாங்கள் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய வழிகளில் அதிகமாய் நடந்து உமக்கென்று வைராக்கியமாய் ஜீவித்து உம்முடைய சித்தத்தை செய்து முடிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க அப்பா. நீங்க ஒருவரை எங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுங்க, ஆசீர்வதிங்க. சகல துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.